எங்கள் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிற எங்கள் தேவாதி தேவரே, மகத்துவம் உள்ள ஆண்டவரே, மகிமை பொறுத்திருவரே, எங்கள் மத்தியிலே நீர் அப்படியே இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதனாலே உங்களுடைய சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படட்டும். ஆவியானவரே, எங்களுக்கு போதீங்கப்பா, எங்களை நடத்து. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆவே ஆமென். செய்திக்குள்ளே போவதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின இரட்சித நூல் 2:1-11 வரை நாம் வாசி கேட்போம். யோவான் எழுதின இரட்சித நூல் 2:1-11
Lass uns zum Wort Gottes übergehen und lass uns zusammen aufschlagen das Johannesevangelium Kapitel 2 von 1 bis 11.
மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்பு காரங்கத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம், அதிகமாக நாம் எல்லாரும் வாசித்த வேத பகுதி, அதில் இருந்து சில காரியங்களை, சத்தியங்களை இந்த நாளிலே தேவ ஆவியோட உதவி ஒத்தாசையோடு நாம்
கற்றுக்கொள்ளுவோம்.
நடந்த ஒரு திருமண வைபவத்திற்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் மட்டுமல்ல அவருடைய சீஷர்களும் கூட அழைக்கப்பட்டிருந்தார்கள்.
Es fand eine Hochzeit statt in Kana und nicht nur Jesus und seine Mutter, sondern auch die Jünger wurden eingeladen zu dieser Hochzeit.
திருமண பந்தியில் திராட்சரசம் குறைபட்டது. அந்த வேளையில் இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவை பார்த்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்.
Auf dieser Hochzeit war ein Mangel da und zwar es war kein Wein mehr vorhanden und Jesus Mutter, die Maria, die kam zu Jesus und sagte Jesus, hey, die haben kein Wein mehr.
இந்த வார்த்தையை நான் சற்று யோசிக்கிறேன். இயேசுவை பார்த்து மரியாள் சொல்லுகிறார், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அப்ப இந்த வார்த்தையை மரியாள் சொன்னதுக்கு காரணம் என்ன, பின்னணி என்ன, இதன் பின்னாலே ஒரு சம்பவம், ஒரு சத்தியம் மறைந்திருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மரியாள் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை
என்ற. திராட்சரசம்
இல்லை என்றால் அந்த திருமண பந்தியிலே அந்த மணவாளனுக்கு மிகுந்த அவமானமும் நிந்தையும் ஏற்படுவதற்கு இடம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசுவை பார்த்து மரியாள் சொன்னது அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார்.
Wenn auf einer Hochzeit kein Wein mehr vorhanden ist, dann ist das eine Schande für den Bräutigam. Und was passiert hier? Jesus Mutter, die Maria, die kommt geradewegs zu Jesus und sagt, die haben kein Wein mehr.
பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நாம் புரட்டி பார்த்தால் அதிகமாக அதிகமாக பந்திகளிலே அல்லது ராஜாக்களுடைய போஜனத்திலே திராட்சரசம் பரிமாறப்பட்டிருக்கதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Auch in der alttestamentlichen Zeit, wir können überall sehen, dass auf Hochzeitsfeiern oder bei einem großen Bankett, wo in einem königlichen Palast stattfindet, da wurde immer wieder Wein serviert.
உதாரணமாக நாம் சொல்ல போனால் எஸ்தர் ராஜாத்தியுடைய காலத்திலே அகாஸ்வேரு ராஜா 180 நாள் வரைக்கும் தன்னுடைய பிரபுகளுக்கு ஒரு விருந்து செய்தார். 180 days continually. 180 நாள் வரைக்கும் அவர் ஒரு பெரிய விருந்து செய்தார். அந்த விருந்திலே அவர் திராட்சரசம், அதாவது நம்பர் ஒன், முதலாவது முதல் தரமான திராட்சரசம் அந்த பந்தியிலே பரிமாறப்பட்டது. சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்களுடைய பந்தியிலே அவர்கள் திராட்சரசம் பரிமாறுவது வழக்கமாக இருந்திருக்கிறது.
Im Buch von Esther können wir lesen, dass der König Ahasverus eine große Feier ausgerufen hatte, die 180 Tage ging, und da gab es immer einen erstklassigen Wein, der serviert wurde. Was ich damit sagen wollte, in der alttestamentlichen Zeit, überall wo eine Feier stattfand, da wurde immer wieder Wein serviert.
இந்த பின்னணியிலே வந்ததுதான், யூதர்களும் இந்த பின்னணியிலே தங்கள் கொண்டாட்டங்களிலே திருமண வைபவங்களிலே திராட்சரசம் பயன்படுத்தினார்கள், திராட்சரசத்தை பரிமாறினார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம்.
Auch aus diesem Hintergrund her machen die Juden das immer noch so, auch beziehungsweise in der Neuen Testament können wir lesen, dass die Juden diesen Brauch mitgenommen haben, in Feiern, in Festlichkeiten immer wieder Wein serviert.
ஆனால் துரதிஷ்டவசமாக இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்ட அந்த திருமண பந்தியிலே திராட்சரசம் குறைந்து போனது.
Aber unglücklicherweise auf dieser Hochzeit, wo Jesus anwesend war, da war es Mangel an Wein.
மணவாளன் வந்து இயேசுவிடத்தில் எதுவும் கேட்டதாக அல்ல, அல்லது அந்த பந்தி விசாரிப்புக்காரன் வந்து இயேசுவிடத்தில் எதுவும் கேட்டதாக இல்லை. மரியாள் அதிலே காட்சிக்குள்ளே வருகிறாள். அவள் சொல்லுகிறாள் இயேசுவை பார்த்து, அவர்களுக்கு திராட்சரசம்
Ich könnte lesen, nicht der Bräutigam kommt und sagt zu Jesus, es ist kein Wein mehr vorhanden, auch nicht der Speisemeister, sondern Maria ist diejenige, die zu Jesus kommt und sagt,
es ist kein Wein. மரியாளுக்கு நன்றாக தெரியும், சரியாக தெரியும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் இயேசு கிறிஸ்து இறைவன் என்றும் மரியாளுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இறைவன் என்றால் அவர் அற்புதங்களை செய்வராக இருப்பார் என்று தெளிவாக தெரிந்த மரியாள் இயேசுவை பார்த்து சொன்னார், அவர்களுக்கு
Wisst ihr, aus welchem Hintergrund Maria das sagte? Denn sie wusste genau, dass Jesus Christus der Sohn Gottes war, dass Jesus Christus Gott war und er Wunder vollbringen konnte. Deswegen kommt Maria geradewegs zu Jesus und sagt, hey, es fehlt an Wein.
ஏனென்றால் அவள் கன்னியாக இருக்கும் பொழுதே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவள் கர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்து உற்பத்தியானது மரியாளுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் இயேசு கிறிஸ்து இறைவன் என்றும் அவர் அற்புதங்களை செய்கிறவன் என்றும் தெளிவாக அவள் அறிந்திருந்தபடியால் அந்த இடத்திலே அவள் இயேசுவை பார்த்து சொல்கிறார், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்கிறார்.
Maria wusste ganz genau, als sie noch Jungfrau war und keinen Mann erkannte, sie empfing ein Baby und sie wusste, dass dieses Wunder passierte ist und sie wusste ganz genau, dieses Baby ist Jesus Christus und er vermag Wunder zu tun und aus diesem Grunde geht sie auch geradewegs auf dieser Feier auf Jesus zu und sagt, hey, da fehlt Wein.
திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த நாட்களிலே கொரோனா இருக்குல்ல, ஆகவே லிமிட்டட் கிரவுட் இல்லை, அன்லிமிட்டட் கிரவுட். அவர் மணவாளன் எவ்வளவு பேருக்கு அழைப்பு கொடுத்தாலும் தெரியாது, அழைப்பு மிஞ்சி அதிகமான ஆட்கள் திருமணத்துக்கு வந்தபடியால் என்னோ தெரியாது, திராட்சரசம் குறைவுபட்டது.
Zu dieser Zeit, es war kein Corona, ja, es gab keine Abstandsregeln, es gab keine Beschränkungen, da konnten unbegrenzt Leute kommen und wir wissen nicht, wie viele Leute dieser Bräutigam eingeladen hatte, aber es waren so viele, dass es auf einmal keinen Wein mehr gab.
அப்பொழுது ஆண்டவர் இயேசு மரியாளை பார்த்து சொல்கிறார், ஸ்திரியே, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரையில. ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் மரியாளை தன் தாய் என்று அழைக்கவே இல்லை.
Und da sagt Jesus, oder er entgegnete Maria und sagte, Frau, meine Zeit ist noch nicht gekommen. Wir können lesen, in keinster Weise in den nachfolgenden, sag ich mal, Kapiteln oder Büchern können wir nirgendwo lesen, dass Jesus seitdem Maria als seine Mutter nannte.
சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதும் யோவானையும் யோவானை பார்த்து மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை, ஸ்திரியே, அதோ உன் மகன். யோவானை பார்த்து சொல்ற, அதோ உன் தாய் என்றார். ஆனால் அந்த இடத்திலும் மரியாளை இயேசு ஸ்திரீ என்று அழைத்தாரே ஒழிய தாய் என்று இயேசு எந்த இடத்திலும் மரியாளை அழைத்ததாக நாம் பார்க்க
முடியாது. Aber nannte sie nicht Mutter, sondern er sagte zu ihr, Frau, siehe, das ist dein Sohn. Und zu Johannes sagte er, siehe, das ist deine Mutter.
So, திராட்சரசம் குறைபட்டது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து அங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கானாவூர் கல்யாணத்திலே தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்தார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம்.
Wir können hier lesen in diesem Abschnitt, es fehlte Wein, Jesus Christus hat Wasser in Wein verwandelt und hat sein erstes Wunder vollbracht und alle waren glücklich.
திருமண பந்தியிலே தான் தேவனுடைய திருக்குமாரன் முதலாவது அற்புதத்தை செய்திருக்கிறார் என்பது நாம் இங்கே கவனிக்கத்தக்க ஒன்றாகும்.
Wir können hier noch mal ganz genau hinschauen oder das fällt auf, dass sein erstes Wunder auf einer Hochzeit war.
அருமையான தேவோட ஜனமே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இறைவன் என்றால் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்க வேண்டும். இறைவன் என்றால் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவராக, அசாதாரணமான காரியங்களை செய்கிறவராக இருக்க வேண்டும். அப்படியால் தான் அவர் இறைவனாக இருக்க முடியும்.
Ein Gott, er muss Wunder vollbringen können und ein Gott, er muss übernatürliche Dinge tun können. Nur dann kann ein Gott sein.
இயேசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாக மாற்றினார்.
Jesus hat Wasser in Wein verwandelt.
பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கும் பொழுது பார்வோனின் காலத்தில் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார்.
In Alten Testament können wir lesen, dass Gott Wasser in Blut verwandelt hatte zu der Zeit von Pharao.
பிற்பாடு மோசே மூலமாக தன் ஜனங்களை நடத்தி கொண்டு போகும் பொழுது மாராவின் தண்ணீர், கசப்பாக இருந்த அந்த தண்ணீரை மதுரமாக மாற்றினார்.
Und später, als er durch Mose sein Volk leitete, in der Wüste hatte er das Wasser in Mara, das bitter war, in ein süßes, genießliches Wasser verwandelt.
இங்கேயோ தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதம் செய்தார்.
Und hier verwandelt er Wasser in Wein.
இறைவன் என்றால் அவர் அற்புதங்களை செய்பவராக இருக்க
வேண்டும்.
இயேசு கிறிஸ்து கானாபூர் கல்யாணத்திலே தண்ணீரை ரசமாக மாற்றி முதலாவது அற்புதத்தை செய்தார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் கானாபூர் கல்யாணத்திலே அற்புதங்களை செய்தது உண்மையானால், இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்கிறவராக இருந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா.
Jesus Christus vor 2000 Jahren auf der Hochzeit in Kana Wunder vollbracht hat, dann muss er auch heute noch Wunder vollbringen.
You know why? ஏன் தெரியுமா? எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனம் இப்படியாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா.
Warum? Weil Hebräer 13:8 folgendes sagt, Jesus Christus ist gestern, heute und für immer der gleiche. Er verändert sich nicht.
Jesus Christ will never change yesterday, today, ever and forever. Yesu Christu maaradavaraga irukkirar.
Unser Herr Jesus Christus, er ist immer der gleiche.
So appadiyanal kanavur kalyanathile Yesu Christu adbhudangalai seidavara seidirundal நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று இருக்கிறபடியால் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அந்த அற்புதங்களை, அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்துதான் ஆக வேண்டும்.
Wenn Jesus Christus auf der Hochzeit in Kana Wunder vollbracht hatte und weil die Schrift ja sagt, er ist immer der gleiche, dann muss er auch heute Wunder vollbringen.
அருமையான தேவ ஜனமே, அற்புதங்களின் காலம் முடிந்து போய்விட்டது என்கின்ற அனாவசியமான காரியங்களை, போதனைகளை நம்பாதிருங்கள் என்று சொல்லுகிறேன்.
So meine Lieben, wenn ihr Botschaften hört, dass die Wunder von Jesus Christus aufgehört haben, glaubt es nicht.
Jesus Christus இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார்.
Jesus Christus macht heute noch Wunder.
Jesus Christus இன்றைக்கும் அதிசயங்களை காணப்படுகிறார்.
Er macht heute immer noch Wunder.
காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம்.
Jesus Christus lebt.
அவர் உயிரோடு இருக்கிறபடியால் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார்.
Und weil er lebt macht er heute noch Wunder.
நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களின் தேவன்.
Der Gott den wir preisen er ist ein Gott der Wunder.
நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன்.
Wir preisen den Gott, der unsere Bedürfnisse kennt.
அருமையான தேவ ஜனமே, இங்கே கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைந்தபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த குறைவை நிறைவாக்கினார்.
Heute auf dieser Hochzeit, wo kein Wein mehr da war, dieser Mangel wurde behoben durch Jesus Christus.
இன்றைக்கு உங்கள் மனத்திரைகளிலே நான் எழுத விரும்புகிறேன் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை
உண்டாவதாக. Gott, unser Gott, Jesus Christus, er ist ein Gott, der alle Mängel behebt.
உங்களுடைய குறைவுகளையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்க வல்லவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக.
Er ist der Herr, Jesus Christus, der alle Mängel in unserem Leben beheben kann.
ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்.
Jesus Christus lebt heute noch.
ஆகவே கானாவூர் கல்யாணத்திலே குறைவை நிறைவாக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார்.
Auf der Hochzeit in Cana hat Gott Jesus Christus den Mangel beseitigt, behoben und ein Wunder vollbracht.
இனிவே நான் செய்திக்குள்ளே போவோம்.
Jetzt möchte ich in die Botschaft reingehen.
இந்த செய்தியின் தலைப்பு கானாவூர் கல்யாண வீட்டில்.
So der Titel der heutigen Predigt lautet auf der Hochzeit in Cana.
கானாவூர் கல்யாண வீட்டில் நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
So wir schauen uns gerade oder wir meditieren gerade ein Wunder, das in Cana auf der Hochzeit passiert.
எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் இந்த சம்பவத்தை பல தடவைகள் வாசித்திருப்பீர்கள்.
Ich weiß ganz genau, ihr habt schon zahlreiche Male diesen Abschnitt gelesen.
பட் நான் இந்த சம்பவத்தை ஒரு விதமாக பார்க்கிறேன், அந்த விதத்தை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
Aber ich schaue auf diesen Abschnitt auf eine von einer anderen Seite. Und möchte es euch heute rüberbringen.
அது என்னவென்றால் தண்ணீர் திராட்சரசமாக மாறிட்டு.
Und zwar das Wasser verwandelte sich in Wein.
தண்ணீர் தானாக திராட்சரசமாக மாறவில்லை, அல்லது இன்னொருவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றவில்லை, அங்கே அமர்ந்திருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார்.
So das Wasser verwandelte sich nicht von selbst in Wein oder kein Mensch ist dazu gekommen hat es verwandelt, sondern Gott Jesus Christus hat es selbst in Wein verwandelt.
தண்ணீர் திராட்சரசமாக மாறுவதை நான் பார்த்தபோது, படித்தபோது, நான் கண்டுகொண்டதும், நான் கவனித்ததும், நான் கை கொள்ள விரும்புறதும், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறதுமான மூன்று முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க
விரும்புகிறேன். Und darüber nachdachte, sind mir drei Dinge klar geworden, die ich lernen sollte, die ich erkannte und das auch euch beibringen möchte.
தேவ ஜனமே, தேவனுடைய வசனத்துக்கு உங்கள் இருதயத்தை திறந்து வைக்கும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
Meine Lieben, im Namen unseres Herrn Jesus Christus bitte ich euch, eure Herzen zu öffnen für das Wort Gottes.
ஏனென்றால் யோவான் 8 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு இப்படியாய் சொன்னால், தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனாலே பரவாதபடியால் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள்.
So denn in Johannes Kapitel 8 sagt Jesus folgendes, und zwar, wer durch Gott geboren ist, der hört auf seine Worte, aber ihr jedoch seid nicht durch Gott geboren.
ஆகவே நாம் தேவனுடைய ஜனங்களாக இருந்தால் தேவனுடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுக்கணும், தேவனுடைய வசனங்களுக்கு தலைவணங்கியே ஆக வேண்டும்.
So wenn wir Gottes Volk sind, wenn wir die Kinder Gottes sind, dann müssen wir uns beugen vor dem Wort Gottes und offen sein.
ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
Denn in Jesaja 66:2 sagt der Herr folgendes, wer eines gebrochenen Herzens ist oder einen geängstigten Geist hat und auf ihn schaut der Herr.
என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்.
So wer vor seinem Wort zittert, auf ihn schaut der Herr.
ஆகவே தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலேயே நமக்கு தேவனுடைய பயம் வளரட்டும், பெருகட்டும் என்று சொல்லுவேன்.
So ich würde sagen, die die Furcht des Herrn soll in uns noch mehr wachsen aufgrund seines Wortes.
மனுஷனுடைய கற்பனைகளின் படி அல்ல மனுஷனுடைய புத்தியின் படி அல்ல தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே நமக்குள்ள தேவனுக்கு பயப்படுற பயம் பெருக வேண்டும் வளர வேண்டும் அந்த தேவ பயத்திலே நாம் வாழ வேண்டும் வளர வேண்டும்.
Nicht aufgrund von Menschen oder auf unserem Verstand oder so. Nein, aufgrund seines Wortes soll die Furcht des Herrn in uns noch mehr wachsen und zunehmen.
119ஆம் சங்கீதத்திலே தேவனுடைய மனுஷன் சொல்றார் உமக்கு பயப்படுற பயத்தால் என் உடம்பெல்லாம் சிலிக்கிறது என்றார்.
So in Psalm Kapitel 119 sagt der Mann Gottes und zwar durch die Furcht des Herrn mein ganzer Körper der hat Gänsehaut.
128ஆம் சங்கீதத்திலே முதலாவது வசனம் சொல்றது கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது.
Denn die Bibel sagt folgendes wer den Herrn fürchtet und auf seine Wege geht der ist gesegnet.
34ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்கிறார்.
In Psalm 34 steht geschrieben meine Kinder kommt und hört meine Worte.
கர்த்தருக்கு பயந்தவைகளை தேவனுடைய தூதன் பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறான் என்று 34ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார்.
Denn David sagt in seinem Psalmen wer vor dem Herrn fürchtet die haben sogar Schutz durch seine Engel.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இப்பொழுது செய்திக்குள்ளே போக போறோம்.
So meine lieben Kinder lasst uns in die Botschaft reingehen.
அது என்னவென்றால் தண்ணீர் திராட்சரசமாக மாறினது.
Was ist die Botschaft das Wasser verwandelt in Wein.
தண்ணீர் திராட்சரசமாக மாறுதலே மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
So wir wollen drei Dinge lernen wie das Wasser in Wein verwandelt wurde.
முதலாவது தண்ணீர் திராட்சரசமாக மாறினபோது முதலாவது அதன் நிறம் மாறிட்டு இரண்டாவது அதன் சுவை மாறிட்டு மூன்றாவது அதன் தரம் மாறிட்டு தண்ணீர் திராட்சரசமாக
மாறிட்டு
தண்ணீர் திராட்சரசமாக மாறின போது நிறமில்லாத தண்ணீர் இப்பொழுது திராட்சரசம் சிவப்பு நிறமாக நிறம் உள்ளதாக மாறிட்டு ஆகவே அதன் நிறம் மாறிட்டு என்று சொல்லுகிறது.
So und das Wasser verwandelte sich in Wein. Was passiert da? Die Farbe hat sich zuerst verändert.
தண்ணீருக்கு சுவை இல்லை. ஆனால் அது திராட்சரசமாக மாறினபோது அது சுவையுள்ளதாக மாறிட்டது.
So das Nummer 1, das unsichtbare Wasser bekam jetzt Farbe und Nummer 2, das geschmacklose Wasser hat jetzt auf einmal Geschmack bekommen.
தண்ணீருக்கு பருமதி இல்லை. இந்த நாட்டில தண்ணீர போதிர கடைச்சி விக்கிற. ஆனா நம்ம நாட்டில பார்த்தா அள்ளி அள்ளி விருப்பம் போல கணக்கு இல்லாம ஆகவே விலையற்ற தண்ணீர் இப்பொழுது வெளியேறப்பட்டதாக அதாவது திராட்சரசமாக மாறின போது அதன் தரம் அதோட ஸ்டாண்ட் உயர்ந்து போகிறது.
Nummer 3, dieses Wasser, der erstmal keinen Wert hatte, hat jetzt, als verwandelt wurde in Wein, einen Wert bekommen. Er ist von der Qualität her anders geworden.
So, நிறம் மாறிட்டது அதன் சுவை மாறிட்டது அதன் தரம் மாறிட்டது.
So die Nummer 1, die Farbe hat sich geändert, Nummer 2, er hat Geschmack bekommen und Nummer 3, seine Qualität hat sich verändert.
இப்போ இந்த மூன்று காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தருடைய நாமத்தில்.
So wir wollen jetzt diese drei Dinge meditieren.
1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 13 வசனம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 13 வசனம் சொல்றது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்று சொல்லி.
So in 1. Korinther Kapitel 13 Vers 2 steht geschrieben und wenn ich prophetisch reden könnte
அதை போலவே இப்பொழுது நான் சொன்ன இந்த மூன்று காரியங்களையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி வியாக்கியானப்படுத்துற தயவு செய்து
கேட்டுக்கொள்ளுங்கள். Und zwar lasst uns die geistlichen Dinge mit den geistlichen verbinden und die weltlichen mit den weltlichen. Das heißt, lasst uns diesen Abschnitt, was hier geschrieben steht, mit den geistlichen verbinden.
So, முதலாவது நிறம் மாறிட்டு பார்க்கிறோம்.
Nummer 1, die Farbe hat sich verändert.
இது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றத்தை குறிக்கிறது.
So das deutet auf eine Veränderung unseres Lebens.
There is a change in my life.
So da muss eine Veränderung in mein Leben kommen.
நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? ஆண்டவர் இயேசுவினாலே அழிவிலிருந்து நித்திய நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாற்றம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற வித்தியாசம் அதற்கு அடையாளம். ஆகவே நிறம் மாறிட்டு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது மாற்றப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையை மாற்றினும் மகத்துவம் உள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது.
So, wenn die Farbe sich verändert hat, das ist eine Veränderung. Wie kann man eine Veränderung erkennen? Ich bin gerettet, ich wurde vor dem Verderben gerettet durch Jesus Christus, durch sein Blut gewaschen. Wie kann ich das erkennen? Durch die Veränderung in meinem Leben.
மாற்றங்களை உண்டாக்கும் மகத்துவம் உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதா?
So ehre sei dem Herrn, der Veränderungen im Leben bringt.
Right, and again, நீங்க அருமை தேவ ஜனமே, நிறம் மாறிட்டன் சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கை மாறிட்டன்னு அர்த்தமாகும்.
So meine Lieben, die Farbe hat sich verändert, das bedeutet, es ist eine Veränderung. Das heißt, mit den Geistlichen verbunden zu sein, unser Leben hat sich verändert.
சாதாரணமாக இருந்த தண்ணீர் இப்பொழுது அதன் நிறம் மாறிவிட்டது பாருங்க.
Ein normales Wasser, was bislang kein Wert hatte, hat sich jetzt verändert. Es hat eine Veränderung bekommen.
அந்த மாற்றத்தை உண்டு பண்ணினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.
Diese Veränderung kam nur durch allein Jesus Christus.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ணுகிற வல்லமுள்ள தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
Ehre sei unserem Herrn Jesus Christus, der allein Veränderungen im Leben eines Menschen bringt.
இத்தனை ஆண்டுகளின் ஊழிய பாதையிலே நான் பலரை பார்த்திருக்கிறேன். எப்படியோ இருந்தவர்களை இப்படியாக மாற்றி வைத்திருக்கிற ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய நாமத்திற்கு நான் தலை வணங்குறேன்.
So ich habe in meinem so vielen Jahren des Dienstes so viele Menschen gesehen, die so viele Veränderungen gebracht haben. Und ich bin immer wieder erstaunt, wie Gott diese Menschen auf so eine wundersame Art und Weise verändert hat.
மனுவியால மாற்ற முடியாத கணவர்கள், கண்ணீரோடு இருந்தவர்கள், அப்படிப்பட்ட முரட்டு சுபாவம் உள்ள மனிதர்களையும் மாற்றி மனிதனாக வாழ வைத்த தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.
Ehemänner, die von ihren Ehefrauen nicht verändert werden konnten, oder Ehefrauen, die von ihren Ehemännern nicht verändert werden konnten, Menschen mit zornigen Eigenschaften, jähzornige Menschen, aber solche Menschen hat Gott verändert.
தாய் தகப்பனுக்கு அடங்காத பிள்ளைகளாக, அடங்கா பிடாரிகளாக இருந்த பிள்ளைகளையும் வளைய வைத்து வாழ வைத்தவர் மாணவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Ungehorsame Kinder, deren Eltern gegenüber, auch diese Kinder hat er geboren und sie zu gehorsamen Kinder gemacht.
எப்படியோ இருந்த எங்களை, வீதிகளிலே வினோதமாக அலைந்திருந்த எங்களையும் தன்னுடைய ஊழியக்காரனாக மாற்றினவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக.
Umherirrten auf dieser Welt. Uns hat er zu seinen Kindern gemacht, zu seinen Ministranten, zu seinen Dienern.
வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்குறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
Jesus Christus ist der einzige, der Veränderungen in unserem Leben bringt.
அருமையான தேவட பிள்ளைகளே, ஒரு மனுஷன் தன்னாலே தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. சொல்லப்போனால் என்னாலே என்னை மாற்ற முடியாது.
So meine Lieben, ein Mensch kann sich von sich aus nicht verändern. Oder mit anderen Worten gesagt, ich kann mich durch meinen eigenen Willen mich nicht verändern.
நான் மாற விரும்பினாலும் மாற முடியல. மாற விரும்பினாலும் மாற முடியல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்தபோதோ நம்முடைய வாழ்க்கையை மாற்றின தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
Yes, wenn ich wollte mich verändern, aber ich kann es nicht, irgendwie schaffe ich es nicht, aber nur durch allein Jesus Christus kannst du dich verändern.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை மாறிட்டண்டா அர்த்தம் என்ன?
So meine Lieben, wenn unser Leben sich verändert, was bedeutet das?
So இதை கொஞ்சம் சற்று ஆழமாக நான் விளக்க விரும்புகிறேன்.
So lass uns ein bisschen tiefgründiger darüber forschen.
So life change, வாழ்க்கையில மாற்றம் என்று சொன்னால் அதன் அடிப்படை அர்த்தம் என்னுடைய வாழ்க்கையின் சுபாவம், என்னுடைய நேச்சர், என்னுடைய நேச்சுரல் நேச்சர் வந்து மாறுகிறது, மாற்றப்படுகிறது, மாற்றப்பட்டு கொண்டே இருக்கு. இட்ஸ் ஆன் கோயிங் ப்ரோசஸ்.
Meine Lebensveränderung, was bedeutet das? Das heißt, meine Eigenschaften ändern sich, meine menschliche Natur, diese negative Natur, die ich ehemals besessen habe, die ist weg, und zwar, ich erneuere mich.
ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும், மாற்றப்பட்டே ஆக வேண்டும்.
So diese Eigenschaften, die ich bevor ich bekehrt worden sind, habe, die müssen verändert werden, und das muss das ist ein laufender Prozess, der immer wieder verändert wird.
அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறாரு, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகிய நீங்க. திவ்ய சுபாவம் என்றால் பரிசுத்த சுபாவம். இன்னும் ஒரு படி பேர போனால் தெய்வீக சுபாவம். இட் இஸ் நேச்சர் ஆஃப் காட், நேச்சர் ஆஃப் ஒரு தெய்வீக சுபாவம். அதாவது நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும், மாற வேண்டும். யூ நோ வை? ஏன் தெரியுமோ? அவருடைய குமாருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி அவன் நம்மை முன்னறிந்திருக்கிறாராம் என்று
Petrus sagt, hey, lasst uns teilhaben an der göttlichen Natur. Das heißt, göttliche Eigenschaften, unsere menschlichen Eigenschaften müssen verschwinden. Wir müssen der göttlichen Eigenschaft teilhaben. Weil, wisst ihr warum? Weil Gott uns erschaffen hat zu seinem Sohns Ebenbild. Das heißt, zu dem Ebenbild von Jesus Christus.
நாம் மாறி 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 தேறி தேறி குருபை போல ஆண்டவர் இயேசுவை போல வர வேண்டும் என்பதே பிதாவாகிய தேவனுக்கு நம்மை குறித்த பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அறிவோமே.
Denn Gott will, dass wir uns tagtäglich immer wieder uns verändern und verändern, so wie Jesus Christus werden. Das ist sein Ziel, sein Wille für uns.
பொதுவாக நாம் எல்லாரும் ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு நம்முடைய 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 ஒரிஜினல், அதாவது நம்முடைய சொந்த சுபாவங்கள் உண்டு. நன்றா விளை கொள்ளுங்க, நன்றா விளை கொள்ளுங்க. தமிழ் மனிதா சொல்ல போனா பிறவி குணம்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளே ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். எல்லாவற்றையும் வச்சு நடத்துறதுன்றது இலகுவானது இல்லை. கதைக்கெல்லாம் காரியங்களை சொல்லலாம், வச்சு இயக்கிறது என்பது இலகுவான காரியம் இல்லை என்பதை அறிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம், ஒரு காலத்தில் புரிந்து கொள்ள. ஆனா நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நம்முடைய ஒரிஜினல் சுபாவங்கள், நம்முடைய சொந்த சுபாவங்கள் மாற வேண்டும், மாற்றப்பட்டே ஆக வேண்டும்.
So was wir erkennen müssen und akzeptieren müssen ist, bei der Geburt, wenn wir erzogen werden, wir entwickeln eine eigene Natur, wir haben bestimmte Eigenschaften, die negativ sind. Ja, Jähzorn, Zorn, Zorn und so weiter und so fort. Diese Eigenschaften, die müssen verändert werden.
நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் இயேசுவை நம்புகிறோம், ஸ்தோத்திரம், கோபிச்சு கொள்ளாதே. ஆராதனைக்கு நாம் வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், தேவை வசனத்தின்படி நாம் அதை செய்யும். ஆனால் நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். காலங்கள் கழிந்தாலும் வருஷங்கள் புரண்டு ஓடினாலும் என் சுபாவங்கள் மாறாமல் அப்படியே நான் இருப்பேனாக இருந்தால், எப்படி நான் வளர்கிறது, எப்போது நான் மாறுகிறது, எப்போது தேவ ஸ்தாயிலே நான் தரித்துக் கொள்கிறது.
Wir mögen vielleicht bekehrte Christen sein, wir mögen Jesus Christus angenommen haben, wir mögen immer zum Gottesdienst kommen, ja, aber wenn in meinem Leben keine Veränderung zu sehen ist, wenn ich meine Eigenschaften nicht verändere, was soll es mir bringen am Ende? So, daher, meine Lieben, unsere Eigenschaften, unser Verhalten muss sich verändern.
உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி, எனக்கு தெரியும் என்ன பற்றி. இப்ப பொதுவாக நாம் மற்றவர்களுடைய சுபாவங்களை பார்க்கிறோம், வேணுமென்றால் ஜட்ஜ் பண்றோம், அந்த பிரதர் அப்படி, இந்த சிஸ்டர் இப்படி, அவைக்கு அவ இப்படி, இவர் அப்படி என்று நாம மற்றவர்களை குறித்து கருத்து சொல்வோம். ஆனா நம்மை குறித்து, என் சுபாவம் என்ன, நான் எங்க மாறணும், எங்க மனம் திரும்பணும் என்று நின்று நான் பார்க்கிறது தேவனுக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமாக இருக்கும்.
Ihr kennt euch und ich kenne mich selbst. Aber in der Regel, was machen wir? Wir schauen immer auf andere Menschen und beschreiben andere Menschen. Dieser Bruder ist so, dieser Schwester ist so. Und gegebenenfalls fangen wir sogar an zu richten und sagen, hey, diese Person ist so und so und lästern dann herum. Aber wir vergessen an dieser Stelle, über uns selber nachzudenken, uns selber zu analysieren und selber eine Veränderung durchzuführen.
That is church. அதுவே சபையாகும். சபை என்கின்றது ஒரு ஸ்தாபனம் அல்ல, சபை என்கின்றது தேவனுடைய பிள்ளைகள் கூடி வரும் இடம். அங்கே தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். தேவ ஆவியானவர் மூலமாக நம்முடைய சுபாவங்கள் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலேயே மாற்றப்படுகிறது, மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது.
So das ist die Gemeinde, da wo Gottes Präsenz ist, da wo Gott durch sein Wort, durch seinen Heiligen Geist unsere Eigenschaften verändert und laufend verändert wird.
நான் மாறிவிட்டேன் என்று என்னால இதுவரைக்கும் சொல்ல முடியல.
So ich kann niemals sagen, ich habe mich verändert.
நான் இன்னும் மாறிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுவேன்.
Aber ich verändere mich, das kann ich sagen.
நான் ரட்சிக்கப்பட்டுவிட்டேன் என்று சொல்றதுல எனக்கு திருப்தி இல்ல, நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வதுதான் சரியான சத்தியத்தின்படி உண்மையாகும்.
Ich kann nicht sagen, ich bin jetzt errettet, sondern ich kann sagen, ich werde laufend errettet. Das ist nach der Wahrheit der richtige Ausdruck.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு சேர்த்து நம்முடைய சுபாவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பாவ சுபாவங்கள் மாற வேண்டும், தேவனுக்கு பிரியமில்லாத மாமிச சாயங்கள் மாற வேண்டும். Let us change our lifestyle by the word of God, by the power of the ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தையால், ஆவியின் பலத்தினால் நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட, நாம் நம்மை நிதானித்து அறிந்து நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆண்டவரை நோக்கி நான் செய்கிற ஜெபமும் விண்ணப்பமாகும். எனக்கு
சேர்த்துதான் unsere Eigenschaften zu erkennen, unsere sündige Natur zu erkennen, durch das Wort Gottes und durch die Kraft des Heiligen Geistes uns laufend zu verändern, immer wieder eine Veränderung durchzunehmen.
Sorry. Nerum. Swabum. Mari. Number two. Nerum Korevarikuba. Number two. Rendavadi. Aden Suvai Marite.
So, Nummer eins, wir haben gesehen, eine Veränderung ist passiert. Nummer zwei. Die Farbe hat sich verändert.
Tannirikku Suvai illai. Anal anda Tannir. திராட்சரசமாக மாறின போதோ சுவை உள்ளதாக
மாறிவிட்டது.
சுவை இல்லாமல் இருந்த என் வாழ்க்கையை சுவையுள்ளதாக மாற்றின தேவாதி தேவனுக்கு மகிமை
செலுத்துகிறேன்.
தண்ணீர் திராட்சரசமாக மாறிட்டு அது சுவை உள்ளதாக மாறிட்டு ஆண்டவர் இயேசு அதை சுவை உள்ளதாக மாற்றினார்.
So das geschmacklose Wasser hat nun Geschmack bekommen, wurde in Wein verwandelt. Gott Jesus Christus hat das allein gemacht.
இதை எப்படி நான் வியாக்கியப்படுத்த விரும்பினேன் சொன்னால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையின் சுபாவம் மாறிட்டது, இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், our intention of our life, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். That is very prominent thing. That is very important thing. We should be know the truth. Satyate arivigal satyam ungalai vidudhalaiyaakkum endar aandavar Yesu.
So wie will ich das interpretieren? Und zwar Nummer 1, das Wasser hat eine Veränderung bekommen. Jetzt Nummer 2, es hat Geschmack bekommen. Das heißt, meine Intention, mit welcher Intention gehe ich in die Gemeinde, mit welcher Intention lebe ich jetzt für Gott? Das ist Nummer 2.
தண்ணீர் சுவையுள்ள திராட்சரசமாக
மாறிட்டு
வாழ்க்கையின் நோக்கம்
மாறிட்டு.
இதை குறித்து விரிவாக பேசலாம். அருமையான தேவட பிள்ளைகளே, அப்போஸ்தலனாய பவுலுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவன் தமஸ்கவுக்கு போகிற வழியிலே ஆண்டவர் இயேசு அவரை சந்திக்கும் வரைக்கும் நன்றாக விளையாடுங்க. தன்னுடைய நோக்கத்துக்காக தனக்கு சரியனப்பட்டதை நிறைவேற்றுவதற்கு தீவிரம் உள்ளவனாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அவனை சந்தித்தாரோ, அதற்கு பின்பாடு அவருடைய வாழ்க்கை நோக்கம், intention of his life, change by the Lord of ஆண்டவர் இயேசுவினாலே அப் அண்ட் டவுனாக மாறி போட்டது பாருங்க.
You could as Beispiel den Apostel Paulus nehmen, der ehemals Saulus war, und zwar bis er nach Damaskus losging und Begegnung mit Jesus hatte, sein Leben war ganz anders geprägt. Er hatte andere Ziele. Er wollte einfach nur die Gemeinde vernichten, aber als er Jesus begegnete, sein Leben, seine Intention, sein Vorhaben veränderte sich komplett von heute auf morgen.
ஆகவே தான் அவன் கேக்குறா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு, அதாவது என்னுடைய நோக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி. ரைட், விளையாடுங்க. என்னுடைய நோக்கத்துக்கு, என்னுடைய விருப்பத்துக்கு, எந்த சித்தத்துக்கு முற்றுப்புள்ளி. இப்போது நான் அடிபணிகிறேன் உன் பாதத்தில், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கப்பா. What is your will in my life?
Deswegen fragt er den Herrn an dieser Stelle, Herr, was möchtest du, dass ich tue? Sein Leben hat sich verändert, seine Intention hat sich verändert, sein Wille. Er will nicht mehr für seinen eigenen Nutzen leben, sondern er will jetzt nur noch den Willen des Herrn erfüllen. Deswegen fragt der Herr, was willst du, dass ich tue für dich?
Sorry, ich möchte eine Frage stellen.
Was ist das Ziel eures Lebens, das Sinn eures Lebens?
உங்களே நீங்க கேட்டு பாருங்க, மட்டும் இல்ல, என்ன நோக்கத்திற்காக நீ வாழுகிறாய்?
So nicht andere, sondern fragt euch selber mal, für welchen Ziel, also welchen Sinn hat euer Leben?
அல்லது என்னத்தை நிறைவேற்றுவதற்கு நீ வாழ்ந்து
கொண்டிருக்கிறாய்? Was möchtest du in deinem Leben erfüllen?
That is very important thing. நீங்கள் தேவனாலே பாதுகாக்கப்பட்டிருக்கீர்கள். நானும் நீங்களும் நித்திய அக்கினிலிருந்து, அழிவிலிருந்து, நரகத்தின் கோரப்படியிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் தேவ கிருபையினால். சோ நன்றாக அப்படிங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து, நீ என்னத்துக்காக வாழ்றேன்டா? நான் சொல்றேன், பிள்ளைகளுக்காக வாழ்றேன்.
Wenn mich jemand fragt, hey, warum lebst du oder was möchtest du, dann sage ich, hey, ich lebe für meine Kinder, oder einige sagen das.
பிள்ளைகளை பக்குவமாக பார்க்கறதும், பக்தியாக வளர்க்கறதும், அவருடைய எதிர்காலத்தை செய்ய வேண்டிய காரியம், செய்ய வேண்டிய கட்டாயம், பெற்றோருடைய கடமை மறுக்கிறது இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கை நோக்கம் அதுவாகவே இருக்குமாக இருந்தால் நான் தவறு செய்கிறவனாக இருப்பேன். தேவனுக்கு முன்பாக என்னை சேர்த்து சொல்கிறேன், தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ள மனதா இருந்த ஏற்றுக்கொள்ளுங்க. ஐ ஸ்பீக் தி ட்ரூத்.
Kinder zu erziehen, das ist eine wichtige Sache. Kinder in Gott zu erziehen, Kinder den richtigen Weg zu zeigen, das ist sehr wichtig. Aber wenn ich sage, ich lebe nur für meine Kinder, dann ist das der falsche Weg, dann hast du irgendetwas verfehlt. Denn unser Ziel sollte nicht das sein, nur für die Kinder, nur für die Familie zu leben, sondern für Jesus Christus, um seinen Willen zu erfüllen.
நான் வேத வசனத்துக்கு விரோதமாக விகற்பமாக பேசினா என்னோட பேசுங்க. Right. நன்றாக கவனிங்க. நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? இங்கதான் நாம சரிபட வேண்டி இருக்கிறது. எனக்கு சேர்த்துதான் நான் உன்ட பேசுறதுக்கு முதலாவது நான் என்ன யோசிப்பேன். அப்படி இல்லாத நான் ஒரு மாய்மாலக்காரனான பிரசங்க இருக்கிறேன். அப்ப இதை விட்டுட்டு அதை இதை பார்க்க உலகத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு போயிடலாமே.
Bevor ich immer solche Worte predige, dann denke ich immer selber drüber nach, denn ich möchte ja nicht etwas predigen und nur vormachen, denn dann bin ich ja ein Heuchler, dann könnte ich genauso gut in der Welt leben.
நான் என்ன கேட்கிறேன், என்ன நோக்கத்துக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
Ich frage mich selbst, warum lebe ich? Welches Ziel möchte ich erfüllen?
அருமன் தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக பிரயாசப்பட்டோம். நாம் எங்க போக விரும்பினோமோ அங்க போவோம், எதை செய்ய விரும்பினோமோ அதை செய்தோம், எதை அனுபவிக்க விரும்பினோமோ அதை அனுபவித்தோம். இதுவே இவைகளே நம்முடைய வாழ்வின் நோக்கமாக நாம் கொண்டிருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் இதே நோக்கத்தோடு நாம் வாழ்வோமாக இருந்தால் நாம் தேவனுக்கு முன்பாக தவறு செய்கிறோம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Bevor wir zu Jesus Christus kamen, bevor wir uns bekehrt haben, wir haben nach Lust und Laune gelebt, nach Herzenslust gelebt, die Dinge getan und einfach nach unseren Begierden gelebt. Aber nachdem wir Jesus Christus erkannt haben, uns ihn übergeben haben, wenn wir immer noch das Gleiche tun, dann machen wir einen großen Fehler.
ஒரு விஷயம் தயவு செய்து தேவ சமூகத்தில் உங்களை அன்பா கேட்டுக்கொள்ள யோசித்து பாருங்க. ஒரு வாழ்க்கை நோக்கம் என்ன? நீ என்ன செய்ய போகிறாய்? என்னத்தை நிறைவேற்ற போகிறாய்? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் பொய் சொல்லல, விகற்பமாக பேசல, உள்ளபடி நான் சொல்றேன். தேவனுக்கு முன்பாக என்ன பண்றார்? ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கிறது உண்டு. என்னென்றால், நீரின் நாட்களை நிறைவேற்றி என் கண்களை நான் மூடும் பொழுது என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாத அளவுக்கு ஆண்டவரே உம்மோடு வாழ்ந்தேன், உமக்கு பிரியமானது செய்தேன் என்கின்ற ஒரு திருப்தியோடு, ஒரு பயம் இல்லாமல், கர்த்தாவே இதோ உம்மிடத்தில் வருகிறேன் என்று என் கண்களை மூட வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே செபிக்கிறது உண்டு. கர்த்தர் கேட்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
So haltet bitte einen Moment an und denkt drüber nach, welches Ziel möchtest du erfüllen? Ich sage euch ganz offen, in meinem Leben, ich frage dem Herrn, ich bin offen und sage ganz ehrlich, was ich bete. Und zwar, ich bete immer zu dem Herrn und sage, Herr, wenn der Tag einmal kommt, nachdem ich, wo ich deinen Wille erfüllt habe und meine Augen schließe und zu dir komme, dann möchte ich bitte so kommen, dass mein Gewissen mich nicht plagt, dass ich zufrieden bin, dass ich deinen Willen getan habe und sagen, Herr, ich komme nun zu dir. So möchte ich gehen.
பேர் புகழை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் வாழுகிறார்கள். உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படிப்பட்ட பூமிக்குரிய நோக்கங்களை நிறைவேற்றுவதே நம்முடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்குமாக இருந்தால் நாம் தேவனுக்கு முன்பாக தவறு செய்தவர்களாக இருப்போம் என்று சத்தியத்தின்படி சொன்னார்.
Diese Menschen in der Welt, die leben nur dafür, Reichtümer in der Welt zu sammeln. Sie wollen in Saus und Braus leben, einfach nur Reichtümer sammeln und sammeln. Und wenn wir, die Kinder Gottes, dieselben Ziele verfolgen, dieselben Intentionen verfolgen, dann sage ich euch nach der Wahrheit, wir machen einen großen Fehler.
Aber தயவு செய்து உன்னை ஆராய்ந்து பாரு. தேவனுக்கு முன்பாக உன் ஆத்மாவை தாழ்த்தி ஒரு கேள்வி கேட்டு பாரு. என் வாழ்க்கை நோக்கம் என்ன? என்னத்தை நான் நிறைவேற்ற போகிறேன்? அல்லது ஏன் நான் வாழுகிறேனோப்பா ஆண்டவரே? என்னத்தை நான் நிறைவேற்ற போறேன்? அவரு தேவனுடைய பிள்ளை இல்லையா? என் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என் நோக்கமா, அல்லது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது என் நோக்கமா?
Deswegen bitte ich euch, denk mal kurz drüber nach, haltet an und demütige dich vor Gott und frag ihn oder frag dich selber, hey, was möchte ich gerade tun? Will ich nur meine eigenen Wünsche erfüllen oder lebe ich für Gott, möchte ich seine Wünsche erfüllen? Wenn ich nur meine Wünsche erfülle, dann bin ich doch wie ein Heuchler, dann lebe ich doch nur für mich, dann bin ich doch gar nicht anders als die Menschen, die in der Welt leben. Ja, frage dich mal diese Frage, also stell dir mal diese Frage und denk mal drüber nach.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த பூமிக்குரிய 33.5 ஆண்டுகள் வாழ்க்கையை எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் பிதாவின் சித்தம், பிதாவின் நோக்கம், பிதாவின் சித்தம், பிதாவின் நோக்கம், அதை நிறைவேற்றுவதே கிறிஸ்துவின் பூவுலக வாழ்க்கை என்று சத்தியத்துபடியான உங்களை சொல்றேன்.
Ich sage euch, der Apostel Paulus, wenn wir sein Leben uns anschauen, er lebte für den Willen Gottes, er erfüllte es. Apostel Petrus, er lebte für den Willen Gottes, ja, er hat es erfüllt. Und wenn wir noch einen Schritt weitergehen, unser Herr Jesus Christus, wenn wir ihn uns anschauen, er lebte durch und durch, nur um den Willen des Vaters zu erfüllen.
You young people, walibu pillukale, ungal walibu prayathile, palavida endangal, பலவித கற்பனைகள், எதிர்கால கனவுகள் வருவதற்கு இடம் உண்டு. ஆனால் நான் தேவனுடைய ஊழியக்காரர், நான் உங்களை சொல்கிறேன், உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கற்பனை பண்ணுறது தப்பில்லை. ஆனால் ஒன்றை ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல வரும் பாரு, என்ன பண்ணுறான், உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைத்து உன் நோக்கத்தை, உன் வாழ்வின் நோக்கத்தை, உன் வாழ்க்கையின் நோக்கத்தை நீர் அவருக்குள்ளே அமைத்துக் கொள்ள வேண்டும்.
So, euch junge Leute möchte ich sagen, in eurem Alter, da erscheinen viele Pläne, viele Gedanken über eure Zukunft und viele Dinge, aber es ist nichts Falsches, aber ich möchte euch nur eins sagen, denke in deiner Jugend an deinen Schöpfer und mögest du deine Pläne in die Hände Gottes übergeben und vor allem frage dich nach dem Willen des Herrn, dass du den Willen des Herrn primär erfüllst.
நான்கு காலங்கள் இருக்கிறது. அது என்னவென்றால், தமிழில் சொன்னால் மாரிகாலம், கோடைகாலம், அப்புறம் இலையுதிர் காலம், இளவேநீர் காலம் அப்படி சொல்லுவாங்க. ஆங்கிலத்தை சொல்ல போனால் விண்டர், சமர், ஓட்டம் அண்ட் ஸ்பிரிங், நான்கு காலங்கள் இருக்கிறதே அறிவோமே.
So wir wissen ja alle, es gibt vier Zeiten im Jahr, und zwar Herbst, Winter, Sommer und Frühling.
அதுபோல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையையும் நான்கு காலங்களாக, கட்டங்களாக பிரிக்கல.
Und auch das Leben eines Menschen kann man in vier Abschnitten teilen.
முதலாவது ஒரு 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 மனுஷன் பிறகு குழந்தை பருவத்தை பார்க்கிறோம்.
Nummer 1 wie ein er ist ein Säugling, er ist ein kleines Kind.
இரண்டாவது அவருடைய வாழ்வு பிராயத்தை பார்க்கிறோம்.
Nummer 2 er ist ein Jugendlicher.
The best ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகவும் சிறப்பான ஒரு காலம் என்றால் அது வாழ்வு காலம்தான்.
The best blooded side sagen wir in einem Menschen ist seine Jugendzeit.
ஆகவேதான் சத்துரு சத்துரு பிசாசு என்ன செய்யறான்றா, வாலிப நாட்களிலே தான் அதிகமான பிள்ளைகளை டேர்ன் பண்ண ட்ரை பண்றான். அவர்கள் வாலிப நாட்களிலே தன்னை பின்பற்ற வேண்டும், தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று வாலிப நாட்களிலே வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக அதிகமாக கிரியை செய்ய நினைக்கின்ற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும்.
Deswegen ist der Teufel auch viel hinter den Jugendlichen her, hinter den jungen Menschen und will, dass diese jungen Menschen seine Ziele verfolgen, dass sie seinen Weg folgen. Deswegen sage ich euch, passt auf.
Go to the world. போய் உலகத்துக்குள்ள போய் பாருங்க, ஏராளமான வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டதை நாம பார்க்கிறோம்.
Geht in der Welt, schaut euch an, wie viele Jugendliche ihr Leben einfach in den Verderben senden.
பல வாலிப பிள்ளைகள் போதை மருந்துக்கு அடிமையாக கிடக்கிறதை பார்க்கிறோம்.
Wir können sehen, wie viele Jugendliche an Drogen abhängig sind.
பல வாலிப பிள்ளைகள் பொல்லாத அசுத்தமான பாவத்துக்குள்ள அகப்பட்டு கிடக்கிறதை பார்க்கிறோம்.
So, wir sehen viele Jugendliche, die sind verstrickt in Sünden.
அந்த வாலிப பிள்ளைகள் பெற்றோரால திருத்த முடியல.
Und die Eltern, die können diese Kinder nicht retten.
இந்த அரசாங்கத்தால அவர்களை மாற்ற முடியல.
Nicht mal die Regierung kann diese Kinder retten.
புத்தி ஜீவிகளாலே அவர்களை ஒரு வழிக்குள்ளே கொண்டு வர முடியல.
Niemand kann diese Menschen oder diese Kinder in die richtige Weg
bringen. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகிற வாலிப பிள்ளைகள், சபையில இருக்கிற கர்த்தரை நம்புகிற வாலிப பிள்ளைகள், உங்களுடைய எதிர்கால நோக்கத்தை தேவன் அறிந்திருக்கிறபடியால் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கற்பனை பண்ணீங்க தப்பில்லை, ஆனா அவைகள் தேவனுக்கு ஏற்றதாக நன்மையாக இருக்க வேண்டும் என்று சத்தியத்துப்படி நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன்.
Sie sagen, Kinder, die hier in der Gemeinde seid, es ist nicht falsch, Pläne zu haben für die Zukunft. Aber denkt daran, dass Gott auch einen Plan über euch hat und versucht, euren Plan, euren Willen mit dem Willen Gottes in Einklang zu bringen.
உன்னை உண்டாக்கினவரே, உன்னை உருவாக்கினவரே, உனக்கு உரு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின உன்னதமான தேவனை நினை என்று வேதம் சொல்கிறது.
Deswegen steht es geschrieben, in der, du junger Mensch, das heißt du Jugendlicher, in deiner Jugendzeit denke an deinen Schöpfer, der dich erschaffen hat, der dich kennt, der deine Zukunft, der deine Vergangenheit, Präsenz und Zukunft kennt, denke an ihn.
Anbare Walibapillikle, நீங்க எங்கு போனாலும் எதை செய்தாலும் தாய் தகப்பனுக்கு மறைக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு மறைவாக ஒன்றும் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள
விரும்புகிறேன். Ihr könnt vielleicht euren Eltern verbergen, wo ihr hingeht, was ihr macht, aber ich möchte euch sagen, vor unserem Herrn Jesus Christus, der alles sieht, vor ihm könnt ihr nichts verbergen.
Especially, அடிக்கடி கண்டிக்கிற ஒரு காரியம், உங்கள் கைகளிலே தவழுகிற மொபைல். நன்றி விளையாட்டு. நான் இது குறித்து அதிகமாக யோசிக்கிறது உண்டு. நான் உங்களுக்கு காரியம் சொல்றேன், கேளுங்க. அது என்ன பண்றால், அதிகமாக வாலிப பிள்ளைகள் கெட்டு போவதற்கு, திசை மாறி போவதற்கு, வழிதப்பி போவதற்கு அவர்கள் வைத்திருக்கிற மொபைல் ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது என்று உண்மையின்படி சொல்லுகிறேன்.
Speziell ein Thema, was ich immer wieder mal anspreche oder hinweise, ist unser Smartphone. Und zwar ein primärer Grund, warum viele Jugendliche wirklich vom Weg abkommen, ist wirklich das Handy.
மொபைல் பாவிக்கிறது பாவம் என்று நான் சொல்லல, மொபைல் தவறாக பாவிக்கிறது பாவம் என்று சொல்ல வருகிறேன்.
So ich sage nicht, dass das Verwenden von Smartphone Sünde ist, aber ich sage, das falsche Anwenden des Smartphones, das ist Sünde.
இரவில படுக்கைக்கு போனால் கண்டி விளையாடுறதை தவிர்த்துக் கொள்ளுங்க.
Wenn ihr abends zu Bett geht, versucht zu vermeiden, Spiele zu spielen.
கண்டியிலே கண்டதையும் பார்க்க இல்லாத பொல்லாத அசுத்தமெல்லாம் அதுக்குள்ள இருக்குது, ஆகவே அவைகளை பார்க்கறதை தவித்துக்
கொள்ளுங்க. அந்த
மொபைல் மூலமாக தவறான தொடர்புகளுக்குள்ளே இந்த பேஸ்புக், அந்த புக், இந்த புக் எல்லாம் போய் தவறான தொடர்புகளுக்குள்ள சிக்கிக் கொள்ளாதீங்க.
Unnötige Beziehungen, Freundschaften zu schließen.
உங்களை பெற்றவர்களுடைய உள்ளம் அழாதபடி காத்துக்கொள்ளுங்க.
Wart eure Eltern, so dass sie nicht weinen.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தண்டை விளையாடுங்க. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அவசியம், அவசியம், அவசியம்.
Meine Lieben, was ich sagen möchte ist, das Ziel, das wir erfüllen wollen in unserem Leben, das ist sehr wichtig.
Finally and lastly, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீர் திராட்சரசமாக மாறும்போது அதன் தரம் உயர்ந்தது பாருங்க. தரம் மாறிட்டு பாருங்க.
Nummer 3, als letztes, als das Wasser sich in Wein verwandelte, Nummer 3, seine Qualität, also die Qualität des Weines hatte sich verändert.
That means our stand in Christ. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நிலையை குறிக்க விரும்புகிறேன். நம்முடைய அவர் ஸ்டாண்ட் இன் கிரைஸ்ட், அதாவது நன்றாக விளைய குறி தரம் சொல்றேன் கவனிங்க, சொல்றேன் கவனிங்க, சொல்றேன் கவனிங்க. ஒரு காலத்துல நாம் பாவிகளாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Nummer 3, diese Qualität hat sich verändert. Was ich damit andeuten möchte ist, unser Status in Christus Jesus hat sich verändert. Das heißt, vorher war ich einer der Welt, ich war ein Sünder, aber nun durch Jesus Christus, ich bin sein Kind geworden.
1. Johannes 3. அதிகாரம் 1. வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பிள்ளைகள் என்று அவர் நம்மை அழைத்தபடியால் அவர் நம்மேலே பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
In 1. Johannes steht geschrieben, er hat uns seine Kinder genannt und dadurch erkennen wir seine grenzenlose Liebe.
ஒரு காலத்தில் நான் பாவியாக இருந்தேன், தேவனுக்கு துரோகியாக இருந்தேன், தேவனுக்கு தூரமாக இருந்தேன், இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டேன். அல்லேலூயா.
So einst war ich ein Sünder, einst war ich sein Feind, aber nun bin ich sein Kind geworden.
நாம் ஒரு காலத்திலே பாவிகளாக இருந்தோம், இன்றைக்கு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.
So ich war ein Sünder, aber nun bin ich durch Jesus Christus ein Gerechter.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு நிருபம் 5. அதிகாரம் 1. வசனம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பார்ப்போமாக இருந்தால், இயேசு கிறிஸ்து மேலே வைத்த விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
In Römer steht geschrieben, durch den Glauben an Jesus Christus sind wir gerechte geworden.
5:9 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
In Römer 5:9 steht es geschrieben, durch das Blut von Jesus Christus sind wir gerecht geworden.
Our stand in Christ, நம்முடைய நிலை, நம்முடைய தரம் கர்த்தராகிய இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Unser Status, unsere Qualität hat sich nun verändert.
ஒரு காலத்திலே நாம் அந்தகாரமாக இருந்தோம், அல்லது இருளாக இருந்தோம். இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், வெளிச்சமாகவே இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
மகிமை. Wir waren einst die Finsternis, selbst wir waren die Finsternis, aber nun sind wir Licht geworden.
எபேசியர் 5:8 பார்க்கிறோம், அந்தகாரமாக இருந்த நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றின தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
Wir lesen in Epheser Brief 5:8, wir waren einst die Finsternis selbst, aber nun hat er uns zu Kinder des Lichts gemacht. Halleluja.
ஒரு காலத்தில் நாம் அந்தகாரமாக இருந்தோம், அமாவாசையாக இருந்தோம். இன்றைக்கு நம்மை வெளிச்சத்தின் புள்ளியாக மாற்றியிருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.
Ehre sei unserem Herrn Jesus Christus, der uns einst, die wir Finsternis waren, nun Kinder des Lichtes gemacht hat.
ஒரு காலத்தில் நாம் பாவிகளாக இருந்தோம்,
இன்றைக்கு
தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.
Wir waren mal ein Sünder, aber nun sind wir vor Gott geheiligt und wir sind heilige vor ihm.
1 Korinther 1 அதிகாரம் 1 2 வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனங்களை பார்த்தீங்களா இருந்தால் நான் சொல்லுகிற இந்த குறிப்பை நீங்க பார்க்க முடியும். அதாவது, ஒரு காலத்தில் நாம் பாவிகளாக இருந்தோம், இன்றைக்கோ கர்த்தருக்கு முன்பாக அவருடைய கிருபையினால் தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம்.
So, ihr könnt den Korinther Brief nachlesen, den ersten Korinther Brief, dass wir einst Finsternis selbst waren, aber durch das Blut von Jesus Christus, wir waren Sünder, aber durch das Blut von Jesus Christus sind wir nun Heilige, wir sind geheiligt worden.
இப்படிதான் சொல்லும் பொழுது சில பேருக்குள்ள ஒரு கேள்வி வருது, என்ன தெரியுமா? நான் இன்னும் திருந்த வேண்டி இருக்குது, நான் இன்னும் மாற வேண்டி இருக்குது. பட் இவர் நம்ம பரிசுத்தவான் சொல்லுறாரு, இது எப்படி என்று ஒருவேளை நீங்க யோசிக்கலாம்.
Ihr mögt euch vielleicht gerade in euch fragen, wie kann es denn sein? Ich muss doch noch so viel mich verändern, ich muss doch mich bekehren von einigen Dingen. Wie kann er dann sagen, ich bin nun heilig, ich bin heilig vor Gott?
நன்றா விளங்கிக் கொள்ளுங்க, நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. நாம விட்டுவிட வேண்டிய காரியங்கள் இன்னும் நமக்குள்ள இருக்கிறது
உண்மைதான். நாம்
இன்னும் மாற வேண்டியது, மனம் திரும்ப வேண்டியது
உண்மைதான். ஆனால்
வேதம் சத்தியத்தின்படி நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது.
Die Schrift nennt uns Heilige vor Gott.
இதை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லி முடிக்க வரும்
பேரு.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானோ நீங்களோ எவரும் இதுவரையில பரிசுத்தத்துல பரிபூர்ணமானது இல்லை, இல்லை, இல்லை.
So ich kann euch sagen, du oder ich, es gibt keinen Menschen auf dieser Welt, der jemals vollkommen ist in der Heiligkeit.
பரிசுத்தத்திலே பரிபூர்ணமானவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று வேதத்திலே எங்கும் சொல்லப்படவும் இல்லை.
Und die Bibel sagt auch nicht, dass nur die Heiligen sind, die vollkommen sind, die heilig sind.
அதே நேரத்தில் பாவிகளை வேதம் பரிசுத்தவன் என்று அழைக்கவும் இல்லை.
Und gleichzeitig werden Sünder auch nicht als Heilige berufen.
ஆனால் நாம் பாவிகளாக இருந்தோம், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக.
Aber wir waren ein Sünder und nun sind wir Kinder Gottes.
நாம் தேவனுடைய பிள்ளைகளான மாறின பொழுது நம்முடைய அனைத்து பாவங்களையும் தேவன் மன்னித்து விட்டார்.
Gott hat all unsere Sünden vergeben, als wir uns bekehrt haben.
இப்பொழுது தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறிக்கொண்டிருக்கிறது.
Und nun hören wir das Wort Gottes und das Wort Gottes verändert uns laufen und unser lifestyle verändert sich.
நாம் கிறிஸ்துவின் சாயலிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம்.
So wir werden zum Ebenbild unseren Herrn Jesus Christus.
இன்னும் சொல்லப்போனா நாம் ஒருவரும் பரிசு பரிபூர்ணமானவர்கள் அல்ல, ஆனால் 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 பரிபூர்ணத்தை நோக்கி நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம்.
So genau zu sein, wir sind nicht vollkommen in der Heiligkeit, aber wir gehen auf die Vollkommenheit zu.
அதனால தான் வெளிப்படுத்தும் விசுவாசம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் 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 பரிசுத்தமாகட்டும்.
Deswegen lesen wir in der Offenbarung, es steht geschrieben, Der heilig ist, soll noch heiliger werden. Es geht noch mehr.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது.
So meine Lieben, die Bibel sagt, wir sind durch Jesus Christus vor Gott unserem Vater heilige.
இதுக்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கிறது. அது என்னவென்றால் பிதாவாகிய தேவன் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்மை தன்னுடைய குமாரன் மூலமாக அவருக்கு ஊடாக நம்மை பார்க்கிறார். கல்வாரி சிலுவையின் இரத்தத்திற்கு ஊடாக பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கிறபடியால் கிறிஸ்துவின் நீதியும் கிறிஸ்துவின் பரிசுத்தமும் என்னை மூடியிருக்கிறது. ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன். அல்லேலூயா. That is true and truth.
Was ich euch noch sagen möchte, und zwar unser Gott Vater, er schaut durch seinen Sohn Jesus Christus auf uns, das heißt durch das Blut, was am Golgotha vergossen worden ist, durch dieses Blut schaut er auf uns und dieses Blut hat uns reingewaschen, wir sind Heilige und Gerechte.
பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் கிறிஸ்து மூலமாக அவருக்கு ஊடாக நம்மை பார்க்கிறாரு, அவர் மூலமாக நம்மை தெரிந்து கொண்டு வருகிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம்.
So Gott Vater schaut durch seinen Sohn Jesus Christus auf uns, durch das Blut von Jesus Christus schaut auf uns, weil wir dadurch gerecht sind und geheiligt sind.
கணவர் கல்யாண வீட்டிலே தண்ணீர் திராட்சரசமாக மாறிட்டு அதன் நிறம் மாறிட்டு அதன் சுவை மாறிட்டு அதன் தரம் மாறிட்டு என்று நாம் பார்க்கிறோம்.
So auf der Hochzeit in Kana haben wir jetzt gerade meditiert, diesen Abschnitt, dieses Ereignis. Das Wasser wurde in Wein verwandelt. Zuerst eine Veränderung. Das Wasser bekam eine Veränderung. Das Wasser bekam eine Farbe. Es bekam Geschmack. Und Nummer drei, die Qualität des Wassers bzw. des Weines hat sich geändert. Es hat eine Qualität bekommen.
நமது வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்குற மகத்துவமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
So Ehre sei dem Herrn, der in unserem Leben Veränderungen bringt.
எல்லோரும் பயபக்தியாக தேவ சமூகத்தில் எழுந்திருந்து கேட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறாரு, குறைவுகளை நிறைவாக்குறாரு, நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறாரு, நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி வைத்திருக்கிறாரு, சுவை உள்ளதாக மாற்றியிருக்கிறாரு. நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமையின் கணத்தை நாம் செலுத்துவோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். ஏனென்றால் இன்றும் என்றும் அவர் ஜீவிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு சில நிமிஷம் ஆண்டவரை நாம் எல்லாரும் திறந்த இருதயத்தோடு கர்த்தரை நாம் சோதனம் பண்ணுவோமா? எல்லோரும் 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 ஆண்டவரை சோதனம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா, நீ அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காணப்படுகிறவர், குறைவுகளை நிறைவாக்குறவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. அற்புதர் 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 இயேசு அற்புதர்.
மன்னினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுவோம், கைத்தால போடுவோம், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுவோம். எல்லோரும் பாடுவோம், கைத்தால போடுவோம், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்னையோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
அற்புதர் ஆயினும் மூன்றாம் நாள் எல்லோரும் பாடுவோம், கைத்தாளம் போடுவோம், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுவோம். எல்லோரும் பாடுவோம், கைத்தாளம் போடுவோம், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுவோம். அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு.